ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8, அதிகரணம் 3 மற்றும் 4. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிட்டம்பலம் எல்லாமல்ல சிவப்பரம்பொருளின் திருவுருளினாலும், ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய குருவுருளினாலும், சிவஞான சித்தியார் சிந்தனேசியின் பெரும்பேறு நம் அனைவருக்கும் இந்த இனிய வழியிலே வாய்த்துள்ளது. செய்வதற்கரிய இந்த அரிய சிவஞான வேள்வியினை செய்வதற்கு குருவுருள் பாலித்து அனுமதி மருளாசியும் தந்தருளிய குணம்பட்டி கல்யாணபுரி ஆதீன 57வது அற்புதத்திலே இருந்து சிவஞான செங்கோலோச்சம் ஸ்ரீ ஸ்ரீ ராஜசரவண மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னாத்திருவடிகளை மனமொழி நீங்களால் இறஞ்சி ஏற்றி கொண்டு, திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிக சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மேகளால் இறஞ்சி ஏற்றுக் கொண்டு, ஆதீன முனி புங்குவர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மேகளால் இறஞ்சி ஏற்றிக் கொண்டு, ஆதீனத்து 16வது பட்டத்து குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளையும் மனமொழி மேகளால் இறஞ்சி ஏற்றிக் கொண்டு, தற்போது 24வது சிவஞான பீடத்திலே இருந்து சிவஞான செங்கோலோச்சம் ஸ்ரீ ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளையும் மனமொழி மேகளை ஏற்றி பரவிக்கொண்டு சிவஞான சித்தியார் சிந்தனை செய்வதற்கு ஒப்படுவோம். நம்முடைய சிந்தனை இதுவரை 8வது சூத்திரத்தில் 2வது அதிகரணம் வரை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைய தினம் நம்ம 8வது சூத்திரத்தில் 3வது அதிகரணம் சிந்திக்க இருக்கின்றோம். இதை செய்வதற்கு முன் சென்ற வகுப்பில் கொடுத்த வீட்டுப்பாடம் அன்பர்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அறியாமை அறிவகற்றி என்ற அந்த சிவஞான சித்தியார் பாடல் எல்லாரும் ஒரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தொடர்ந்து 8வது சூத்திரத்தின் 3வது அதிகரணத்துக்குள் செல்ல முற்படுவோம். திருச்சிட்டம்பலம் சிறப்பு. பெரும்பாலான அடியார்கள் எல்லாருமே பாராயணம் செஞ்சிட்டீங்க. ஒன்று ரெண்டு பிள்ளையோட சொன்னவங்க மீண்டும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டு அவசியம் அதை வந்து படிச்சிருங்க. ஏன்னா இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். எக்காலத்துலேயும் விட்டுட்டு போகக்கூடிய பாடல் இல்லை, மறக்கக்கூடிய பாடல் இல்லை. அதனால தான் அன்பர்கள் எல்லாருமே இதை அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். கண்டிப்பாக எல்லாருமே இதை படிக்கணும். எந்த ராத்திரியில் 12 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான பாடல். இந்த பாடலை பயின்றதின் பயனாக சிவஞானம் சித்திக்கும். ஏன்னா இந்த பிறந்த பிறவியின் நோக்கமே என்ன அப்படிங்கிறது இந்த பாடல் தான் சொல்லுது. பிறந்த ஒரு உயிர் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறத இந்த பாதி விருத்தத்தில் இந்த உலகமே பால்விருத்தமாக சாதித்தார் என்று அருளாளர்கள்லாம் அறிவித்திருப்பதனால இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல், மிக மிக முக்கியமான பாடல். அவசியம் இதை ஒரு பிழை இல்லாமல் முழுமையாக நீங்கள் சிவபூஜை செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் இந்த தினந்தோறுமே இந்த பூஜையில் ஓதலாம். சிவாலயத்தில் சென்று சுவாமிட்டு விண்ணப்பமாக இந்த பாடல் விண்ணப்பம் செய்யலாம். இந்த பாடலினுடைய பொருளை வந்து இப்போ நாம் சிந்தித்தது வந்து நூலறிவாயின் வாயிலாக அபரஞானமாக தான் நாம் சிந்தித்திருக்கின்றோம். நாம் பெற்றது அபரஞானம். இறைவனுடைய திருவுருளால் இந்த பாடலினுடைய பொருளை அனுபவமாக நம்ம உணரும்போது சுவாமி திருவுருளால் உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது வந்து முக்தி நிச்சயம். அந்த பாடலோட அனுபவத்தை என்றைக்கு நம்ம பெறுறோமோ அன்றைக்கி நம்ம வந்து இறைவன் திருவுடியில் 2.5 கலந்துருவோம். அவ்வளோ முக்கியமான பாடல். அதாவது சிறு மலர் கையிலங்கு பொற்கினம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றலேன்னு மாணிக்கவாச சுவாமிகள் திருச்சதகத்தை சொல்லுவார் இல்லையா. 2 வயது பிள்ளை கையில் ஒரு தங்க பொற்கிணத்தை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த தங்க பொற்கிணத்தோட அருமை தெரியாது, அது விளையாடி மண்ணில் போட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நம்மகிட்ட இந்த பாடல் கிடச்சிருக்குது. மலர் கையிலங்கு பொற்கிணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றலே. மிக உயர்ந்த உன்னதமான பாடல். அன்பர்கள் வந்து இந்த பாடலை தினந்தோறும் படிச்சுக்கிட்டே இருங்க. என்றோ ஒரு நாள் சாமி உங்களுக்கு வந்து சிவானுபவத்தை உணர்த்துவார் இந்த பாடலை பயின்றதின் பயனாக. ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை போற்றி பரவி கொண்டு நாம் வகுப்புக்குள் செல்வோம். 8வது சூத்திரம் 3வது அதிகரணம் பாடல் எண் 288 திருச்சிட்டம்பலம். கருவி கழிந்தால் காணார், ஒன்றுமெனில் காணார். காணாதார் கன்னிகைதான் காமரதம் காணாள். மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினால் பேசறிது. மணந்தவர்தாம் உணர்வர் உருவின் உயிர் வடிவதுவும் உணர்ந்திலர்கான். சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனைதான். அருள்பெறின் அவ்விருவரையும் அறிவு இறந்து அங்கு அறிவர் அறியாரேல் பிறப்பும் விடாது ஆணவமும் அறாதே. இந்த பாடலின் வாயிலாக இறைவனிடத்து பதிஞானத்தின் வாயிலாக இந்த உயிர் பெறக்கூடிய அந்த அனுபவத்தம், அந்த அனுபவம் எவ்வளவு சிவ ரகசியமானது, அதை வந்து வார்த்தைகளாலோ இல்லை அனுபவத்தாலோ யாருக்கும் எடுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து நமக்கு தெரிவிக்கின்றது. கருவி கழிந்தால் காணார் ஒன்றுமெனில் காணார் அப்படின்னா, அபக்குவிகள் பதிஞானம் கைவரப்படாத அபக்குவிகள் வந்து கருவி கழிந்தாலும் சிவத்தியானார் அறிய மாட்டார்கள். கருவிகளோடு கூடியிருந்த காலத்திலும் கருவியோடு ஒன்றி இருந்தாலும் அவர்களால் சிவத்தை அறிய முடியாது. இது எப்படி என்றால், அவர்கள் எடுத்து போய் நம்ம சிவபெருமானுடைய பெருமையை அந்த அனுபவத்தை நம்ம எடுத்து சொல்ல முடியாது. இது எப்படி என்றால், கண்ணியேதான் காமரதம் காணால் மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினால் பேசுறது மணந்தவர் தான் உணர்வர். கணவனும் மனைவியும் அந்த இல்லறத்திலே கூடி அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை வந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்ல முடியாது, மணந்தவங்க மட்டும்தான் உணர்வார்கள். திருமணமாகாத ஒரு பெண் அதை உணர மாட்டாள். இது ஒரு ஓமைக்காக சொல்றாங்க. அதுபோல சிவானுபவம் எப்படி இருக்கும் என்பதை இந்த சிவானுபவத்தை அனுபவிக்காதவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது இக்காலத்தில். இப்போ நாமளும் நினைக்கிறோம், நாமளும் என்ன சிந்திக்கிறோம், பசுஞானம் பாசஞானம் பதிஞானம் என்றெல்லாம் சிந்தனை செய்கிறோம். பதிஞானம் என்பது இப்படி இருக்கும், சுவாமியினுடைய அருளாலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படி நம்ம சிந்திக்கிறோம், இறைவனே உணர்த்துவார். ஆனால் அது எப்படி இருக்கும் என்பது அதை அனுபவிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அதுவரை இது உரை அளவில் தான் இருக்கும், கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தான் நம்ம அனுபவப்பட்டிருப்போம். இந்த உண்மையான சிவானுபவம் இறைவனே நீ உயிருக்கு உயிராக நின்று உணர்த்தும் போது தான் நாம் அதை உணர முடியும். அபக்குவிகளால் அதை உணரவே முடியாது. அதை சொல்லும் பொழுது, உருவின் உயிர் வடிவதவும் உணர்ந்திலர்கான் சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனை கான். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் உயிர் பிரிஞ்சா சாமியை உணர்ந்துருவோம் அப்படின்னு. இந்த உடல்ல உயிர் இருக்கும்போது உயிரையே பிரித்து பகுத்து அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆன்மாக்கள். இந்த உடல் பிரிந்தால் அவர்களால் எப்படி சிவபெருமானை சிவத்தை உணர முடியும்? இது வந்து ஒரு கற்பனைவாதம் தான் என்று கூறுகிறது, கற்பனை தான். அப்போ எப்படி இருக்கும் அந்த சிவஞானம், எவ்வளோ ரகசியமானது என்றால், அருள்பெறின் சிவஞானத்தை பெற்றோமேயானால் அவ்விருவரையும் அறிவு இறந்து அங்கு அறிவர். ரெண்டு பேரையும் மறந்துடுவோம். யாரை அறியக்கூடிய பொருளையும் நம்ம அறிகிறோம்னு நினைக்க மாட்டோம், அறியும் பொருளையும் மறந்துடுவோம். ஆன்மா தன்னையும் மறந்துடும், சிவத்தையும் மறந்து அறிவாங்க அது ஏகனாக இறைபடி நின்று உணரும். இதை தான் வந்து பதிஞானம் என்று சொல்லுவோம். இது வந்து ரொம்ப 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 ஆழ்ந்த பொருளை உடையது. இதை வந்து நம்ம என்னதான் வார்த்தையில் சொன்னாலும் இதை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய பெருமையும் உண்மையும் நமக்கு புரியும். அதனால தான் அந்த எடுத்துக்காட்ட சொன்னார்கள், திருமணமான தம்பதியினர் அவர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து அவர்களே மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்ல முடியாது, அவர்கள் மட்டும்தான் உணர்வார்கள். இதை வந்து நம்ம திருமூல தேவநாயனாரும் ஒரு பாடலில் அற்புதமாக சொல்லியிருப்பார். அந்த பாடல் என்னென்னா, முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடல்காலும் ஒரு அருமையான பாடல். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம், மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கேனும். இப்போ சிவானுபவம் எப்படியா இருக்கும்னு கேட்குறாங்க அருள் சிவாச்சாரிய சுவாமிகள்கிட்ட. நீங்கள் சிவானுபவம்னு சொல்கிறீங்களே, பதிஞானத்தால் வரக்கூடிய சிவானுபவம் எப்படி இருக்கும்னு கேட்கும் பொழுது, ஒரு தாய் தன் மணாளனோடு ஆடிய அந்த இன்பத்தை தன் மகளுக்கு கூற முடியாது. ஏன்னா அது அவ்வளவு அவ்வளவு ரகசியமானது, அதை வார்த்தையாலையும் சொல்ல முடியாது, அதை எப்படி சொல்ல முடியும்? அதுபோல தான் சிவ இன்பமும். அது முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள், புறக்கண்ணால் இந்த உலகத்தை பார்க்குறவர்கள் மூடர்கள், அகக்கண்ணால் சிவத்தை காண்பதே ஆனந்தம், அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அதுபோல இந்த சிவானுபவம் அறிவுக்கு அறிவாக இருந்து இறைவனுடைய அந்த பதிஞானத்தின் துணை கொண்டு இந்த உயிர் தன்னை மறந்து அறிகின்ற தலைவனையும் மறந்து, அதாவது முன்னமே சிந்தித்தது போல ஞானம் ஞாதிரு ஞேயம்னு மூணு பொருள். ஞானம்னா ஆன்மாவுடைய அறிவு, ஞாதிரு ஆன்மா, ஞேயம் அறியப்படும் பொருளாகிய சிவன். இந்த மூன்று பொருளையும் இறந்து நம்ம இந்த ஆன்மாவுக்கு அனுபவம் கிடைக்கும்னு சென்ற முந்தைய பாடல்கள் நம்ம சிந்தனை செய்திருக்கிறோம். அதுதான் அந்த பதிஞானம். அவ்வாறு அறிந்தோமேயானால் அருள்பெறின் அவ்விருவரையும் அறிவிறந்தங்க அறிவர். இப்போ பதிஞானத்தால மட்டுமே அறிய முடியும். அறியாரேல் பிறப்பும் விடாது ஆணவும் அறாதே. இப்படி அறியலை அப்படின்னா பிறப்பிலேந்து விடுபடவும் முடியாது, ஆணவம் உணவும் அறாது. அப்ப நம்ம இப்போ ஒரு கேள்வி எழலாம், இப்ப நம்ம எல்லாம் என்னைக்கு இப்படி அறியறது, நம்ம ஆணவ மூலம் நம்ம விட்டு என்னைக்கு நீங்கிறது, நம்ம பிறப்பு என்னைக்கு அறுறது அப்படின்னு அதை நம்ம 16-10 சூத்திரத்துல விரிவா சிந்திக்க இருக்கிறோம். ஏகனாகி இறைபணி நிற்றல் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். எப்ப பிறப்பு அருமென்றால், புதிதாக இந்த ஆன்மா இந்த பூலோகத்தில் இருக்கும் வர வினையிட்டாமல் இருக்கணும். ஆகாமிய வினையை என்னைக்கு நம்ம ஈட்டாமல் இருக்கிறோமோ, ஆகாமிய வினையை என்னைக்கு நம்ம இந்த ஆன்மாவை அது பொருந்தாமல் இருக்கிறதோ, அப்போத்தான் இந்த உயிருக்கு முக்தி கிட்டும். இந்த ஆகாமிய வினையை நீற்றவர ஒவ்வொரு கண்மத்துக்கும் ஒரு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த அனுபவத்தை பெறுவதற்காக பிறப்பு எடுத்தே ஆகணும். அதனால தான் பிறப்பும் விடாது ஆணவும் வராதே. அதை வந்து நம்ம வரக்கூடிய 10 சூத்திரத்தில் நம்ம விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா, சிவஞானம் பதிஞானத்தால் தான் சிவானுபவம் பெற முடியும், சிவபெருமானை அறிய முடியும். அந்த அவ்வாறு அறிவதும் வந்து ஆன்மா தன்னையும் மறந்து, தலைவனையும் மறந்து, தன்னுடைய அறிவையும் மறந்து, அனைத்தையும் மறந்து அறியக்கூடிய அந்த அறிவு. இந்த அனுபவத்தை யாருக்கும் நாம் எடுத்து சொல்ல முடியாது, அதை அனுபவித்தவர்கள் மட்டுமே உணர்வர். திருக்கையிலே அபரபெருமான் தலையாத்திரை சென்று திருக்கையிலாயம் சென்றபோது அங்கு உடம்பெல்லாம் போய் ரத்த உடம்பெல்லாம் தேய்ந்து தேய்ந்து கடைசியில் இந்த கை முட்டி காலெல்லாம் தேய்ந்து கொஞ்சோண்டு தான் உடலில் மீதி இருக்கு. அந்த நிலையை சுவாமி வந்து சொல்கிறார், நீ திரும்பி போயிருக்கணும், இங்கே வந்திருக்க கூடாதுங்கும்போது, ஆளும் நாயகன் கைலையில் அமரும் இருக்கே கண்டல்லால் மாலுமி உடல் கொண்டு மேலேன்னு சுவாமியை தரிசனம் பண்ணாமல் கைலாயத்துட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ சுவாமி ஓங்கு நாவிற்கு ரசனை எழுந்தின்னு சொல்லி ஞானத்திருமேனியை கொடுப்பார். இழந்த அப்பர்பெருமான் இழந்த அந்த உடல் மீண்டும் ஞானத்திருமேனியாக கைலாயத்தை கொடுப்பார். அப்போ வந்து அவர் பெற்ற அனுபவத்தை தொண்டனார்க்கு அங்கே நிகழ்ந்ததை ஆர்கூரவல்லார்னு நம்ம தேவி செக்லா சுவாமி சொல்லுவாங்க. அப்பர் பெருமான் பெற்ற அந்த இன்பத்தை யாராலும் வர்ணிக்க இயலாது வார்த்தைகளால், அவ்வளவு உயர்ந்த இன்பம் சிவானுபவர் கிடைத்தது. அது போலதான் இது. இந்த பசுகரணங்கள் எல்லாமே சிவகரணங்களா மாறணும். பசுகரணங்கள் சிவகரணங்களா மாறினாதான் நமக்கு வந்து பதிஞானம் கிடைக்கும். அந்த பதிஞானம் பெற்றால்தான் நாம இறைவனையும் அந்த அறியாமை அறிவகற்றி அந்த பாடல் சிந்தித்தமே அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 4வது அதிகரணம். பல்நிறங்கள் அவை காட்டும் படிகம் போல் உள்ளம் பல புலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்திட்டு, இந்நிறங்கள் எந்நிறமன்று என்று தன் தன் எழில் நிறம் கண்டு அருளினால் இந்நிறத்தின் வேறாய், பொய் நிற ஐம்புற நிறங்கள் பொய்யென மெய்கண்டான் பொருந்திடுவன் சிவத்தினோடும் போதான் பின்னை, முன்னிறை நீர் சிறைமுறிய முடுகியோடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய்ப்பின் நீங்கா முறை போல். இப்போ ஒரு கேள்வி எழுது, மற்ற சமயத்தில் உள்ளவங்க கேள்வி எழுப்புற மாதிரி நம்ம நினைத்துக்கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, உங்கள் சைவ சமய சித்தாந்த கொள்கையின்படி கேவல நிலையில் இருந்த ஆன்மா கருவிகரணங்களை சார்ந்து ஞானத்தை பெற்று சிவத்தை அடைந்து முக்தி அடைகிறது. முக்தி அடைந்த ஆன்மா மீண்டும் கேவல நிலைக்கு செல்லாது அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி, என்ன உத்தரவாதம்? இப்படி ஒரு கேள்வி எழுது இல்லையா. கேவல நிலையிலிருந்து நமக்கு எதுவுமே கிடையாது, எந்த கருவிகரணங்களும் கிடையாது. ஆன்மா மலம் மட்டும்தான், ஆணவ மலம் மட்டும். இப்போ சகல நிலையில கருவிகளோட கூடியிருக்கிறோம், முக்தி நிலையில இதெல்லாம் இப்படி நீங்கிருவோம்னு சொல்றோம். அப்ப இந்த கருவிகளெல்லாம் நீங்கின பிறகு சிவத்தோட கூடியிருந்தாலும் மீண்டும் அந்த கேவல நிலைக்கு ஆன்மா வராது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னு ஒரு கேள்வி எழுது. அதற்கான பொருளை விளக்குவதற்காக எழுந்த பாடல் தான் இது. பல்நிறங்கள் அவை காட்டும் படிகம் போல் உள்ளம். இங்க உள்ளம் அப்படின்னா உயிர்னு பொருள், ஆன்மான பொருள். பல்நிறங்கள் அவை காட்டும் படிகம் போல் உள்ளம் பல புலன்கள் நிற காட்டும் பரிசு பார்த்துட்டு, ஒரு ஸ்படிகத்தின் முன்னாடி, அதாவது ஒரு கண்ணாடி முன்னாடியோ ஸ்படிகத்தின் முன்னாடியோ எந்த ஒரு நிறமுடைய பொருளை கொண்டு போறோமோ அந்த நிறத்தை அது உள்வாங்கி அந்த நிறமே தானாக நிற்கும். படிகத்துக்கு முன்னாடி ஒரு பச்சை நிற பொருளை வச்சோம்னா அந்த பச்சை நிறத்தை உள்வாங்கி அது பச்சை நிற படிகமாகவே நிற்கும். சிவப்பு நிறத்தை கொண்டு போனோம்னா சிவப்பு நிற படிகமாகவே இருக்கும். அதுபோல தான் எந்த ஒரு நிறத்தை கொண்டு போகிறோமோ அந்த நிறமே தானாக கொண்டு அந்த ஸ்படிகம் நிற்பது போல, இந்த ஆன்மா தத்துவங்களை சார்ந்த உடனே, உடல் பெற்ற உடனே, ஐம்புலன்களை அடைந்த உடனே, இந்த ஐம்புலனே நான் என்று மயங்கி மயங்கி நிற்கிறது. நம்ம 2 வகுப்புக்கு முன்னாடி கூட அப்பர் பெருமானுடைய வளைத்து நின்று ஐவர் கல்வர் இந்த பாடலை சந்தித்தோம். ஐம்புல வேடரை சிந்திக்கும் பொழுது இந்த ஐம்புலனை நான், இந்த உயிர்கருடைய தான் யார் அப்படிங்கிறதே உணராம இந்த ஐம்புலனை நான் அப்படின்னு மயங்கி அந்தந்த நிறங்களே உடைய அந்த படிகம் வந்து தனக்கு முன்னாடி இருந்த அந்த நிறத்தை பெற்று அதுவே தன்னுடைய நிறமாக கொள்வது போல, இந்த தத்துவங்களை சார்ந்த ஆன்மா அந்த தத்துவமாகவே தன்னை அறிந்து கொள்கிறது, நம்ம ஒரு அறிவுடைய பொருள் அப்படின்னு அந்த ஆன்மா நினைப்பதே இல்லை. இப்போ இந்த காலத்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, எல்லாரையும் பார்க்குறோம், எவ்வளோ நம்ம கண் முன்னே எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது யாருன்னு கேட்டால் ஒன்று டாக்டர்ம்பாங்க, இன்ஜினியரும்பாங்க, இன்னும் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அரசு நான் இங்கே வேலை பார்க்குறேன் வக்கீல்னு சொல்லுவாங்க. யாராவது தான் ஒரு ஆன்மான்னு ஒரு எண்ணம் யாருக்காவது வருமா? வராது. இந்த உடல் சார்ந்த அடையாளம் தான் எல்லாருக்குமே, இந்த பிறப்பு சார்ந்த இந்த உடல் சார்ந்த அடையாளத்தை தான் இந்த உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கும். ஏன் நான் ஒரு காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிமா, காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டு அது என்ன வேலையோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி இன்ஜினியர் டாக்டர் வக்கீல்னு சொல்லிப்பாங்க தனியாக. அப்போ அந்த படிகம் போல இந்த வாழ்க்கையில் இந்த எந்த தத்துவத்தில் சார்ந்து எந்த நிலையில் இருக்காங்களோ அதுவே அந்த தத்துவத்தின் வடிவமாகவே இந்த உயிர் மயங்கி நிற்கிறது. அதான் இங்கே சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இப்படி பல பிறவிகள் எடுத்து 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 ஒரு கட்டத்தில் பக்கம் வரும்பொழுது பரிசு பார்த்துட்டு இந்நிறங்கள் எந்நிறமன்று என்று தந்த நெளிநிறம் கண்டு ஆன்ம பக்குவ முதிர்ச்சியினால இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் அல்ல, எப்படி நம்ம மூன்றாம் சூத்திரத்தில் சிந்தித்தமோ, அந்த கரணங்கள் நான் அல்ல, ஐம்புரிகள் நான் அல்ல, ஐம்புலன்கள் நான் அல்ல, பிராணவாயு நான் அல்ல, இப்படி ஒன்று ஒன்றா நான் அல்ல நான் அல்ல நான் அல்ல என்று விளக்கிவில்லை. கடைசியில் இந்த ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் அது அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கிறது. இந்த இடத்துல நடக்கிறது என் நிறம் அன்று என்று தந்த எழில் நிறம் கண்டு அருளினால் இந்நிறத்தின் வேராய் பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய்யனமே கண்டான். இவ்வளவு நாளா நாம எதை நாம நம்ம வக்கீல் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், 6 அடி உயரம் இருக்கக்கூடிய 80 கிலோ எடையுடைய இந்த உடலைத்தான் நாம் என்று எடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த உடல் பஸ்மமாகக்கூடிய ஒரு நாள் இது வந்து பஸ்மமாகிவிடும். இந்த உடலுக்கு வேற உயிர் என்று ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் நான் அப்படிங்கிற அந்த அப்படின்ற இந்த ஆன்மா பக்குவ நிலையில பல சோபான முறையில பக்குவ நிகழ்ந்து உணர்கிறது. அப்ப அந்த பொய்யெல்லாம் பொய் என்று உண்மையிலே கண்டு மெய்மை பொருளை காணுகிறது. இந்த ஆன்மாங்கிறது உண்மையான பொருள் இல்லையா, ஆனா முப்பொருள் உண்மையில பதி பசு பசந்தும் உண்மையானது. அது அந்த ஆன்மா வந்து அறிவுடைய பொருள், உண்மையான பொருள் என்பது அந்த மெய்யை அந்த உயிர் காண்கின்றது. இது எப்போ அந்த உயிர் உணர்கின்றதோ, தன்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மையுடைய எம்மைகளார் மேகண்ட தேசிகர் அவையடக்கத்தில் சொன்னது போல, எப்போ அந்த உயிர் தன்னை உணர்கிறதோ ஆன்மாங்கிற உணர்கிறதோ அப்பவே தலைவனை உணர்ந்து விடும். பொருந்திடுவன் சிவத்தினோடும் அப்போ போய் சிவபெருமான இந்த உயிர் அடைந்து விடும், அவர் திருவடி அடைந்து விடும். போதான் பின்னை அந்த கேட்ட கேள்விக்கு இப்போ பதில், சுவாமி திருவடி அடைஞ்ச பிறகு சுத்த நிலையில் அடைஞ்ச பிறகு மீண்டும் அந்த உயிர் சக கேவல நிலைக்கு போகுமா அப்படின்னா போகாது. போதான் பின்னை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, முன்னிறை நீர் சிறைமுறிய முடுகியோடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின் நீங்கா முறை போல். இப்போ மலையிலேந்து வந்த அருவி ஆறாகி கடல்ல சென்று சேருது. மலையிலேந்து வந்த அந்த ஆறு அந்த ஆறு வந்து கடல்ல சேர்ந்த பிறகு மீண்டும் திரும்பி அந்த மலைக்கு வராது. எப்படி கடல்ல சேர்ந்தது அந்த கடலினுடைய வியாபகத்துல வியாபியமாக அடங்கி இருக்கின்றதோ, அதுக்கப்புறம் அந்த நீர் தனி அந்த இது காவிரிய காவிரியிலேருந்து வந்த நீர், இது கங்கையிலேருந்து வந்த நீர், இது வயலிலேருந்து வந்த நீர், நம்ம பிரிச்சு பார்க்க முடியுமா? பிரிச்சு பார்க்க முடியாது. அதுதான் சாமி திருவடி நம்மலாம் போய் அடைஞ்சோம்னா அங்கே போனதுக்கப்புறம் இது இந்த ஆன்மா இது அந்த ஆன்மா அப்படிலாம் பிரிச்சே பார்க்க முடியாது. எல்லாரும் அந்த ஈஸ்வரங்கிற அந்த கடலில் இரண்டரை கலந்து விடுவோம். அதான் சொல்கிறாங்க, அந்த நீர் எப்படி திரும்ப மீண்டும் வந்து வராதோ கடலுக்கு சென்ற நீர், அதுபோல சிவபெருமானுடைய திருவடி அடைந்த ஆன்மா மீண்டும் இந்த பிறவியை வந்து சேராது. மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானேன் திருவாசகத்தில் மணிவாசக பெருமாள் அருளிச்சி வரலையா, அது போல தான். இந்த பாடலின் வாயிலாக இந்த உயிர் இந்த 50 நிறங்களை பொய் என கண்டு தன்னுடைய உண்மையான ஆன்ம தரிசனத்தை பெற்று, இந்த ஆன்ம தரிசனம் சொல்லிட்டாலே மற்ற எல்லாமே நிகழ்ந்துடும். ஆன்ம தரிசனம் தத்துவ சுத்தியாகி ஆன்ம சுத்தியாகி அதுக்கப்புறம் சிவ தரிசனமாகி அப்புறம் சிவரூப சிவ தரிசனம் சிவயோக சிவபோகம் வந்ததுனால இந்த பொருந்திடுவன் சிவத்தினோடும் அப்படின்னா அது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம்.